الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على اشرف المرسلين وعلى آله وصحابه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان الحميد قل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكون خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن فقد ورد في الخبر عن سيد البشر أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صنفان من أهل النار لم أرهما قوم سيئات كأذنا بالبقر يضربون بها الناس ونساء قاسيات عاريات مائلات مميلات ورؤوسهن كأسنمة البخت المائلة لا يدخلن الجنة ولا يجدن ريحها فإن ريحها لا يوجد مسيرة كذا وكذا صدق رسول الله صلى الله عليه وسلم நெடுநிலை எதிரியாம் அருண்மதம் மிகுந்து நெடுநிலம் எங்கனும் பறந்து துறவரம் தவறி இல்லறம் அடைந்து சுடரிலா மனையது போல குறைபடம் காலம் இல்லனும் குபிரின் குலமறுத்தர நெறி விளக்க மறுவிலா தெழுந்த முழுமதி போல அவதரித்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றியுடைய உத்தம சஹாபாக்கள் பெரியோர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் பேரருள் என்றென்றும் உரித்தாக என்று இறையிடத்தில் முறையோடும் நிறைவோடும் சிரம் தாட்டி கரமேந்தி பிரார்த்தித்தவனாக சங்கையான இந்த அவையின் கதையான தலைவர் அவர்களே, சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, வணிகப் பெருமக்களே, வாரிவன்பர்களே மற்றும் உள்ள அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது உளமார்ந்த ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை எழுதி சமர்ப்பித்து அல்லாஹினுடைய பேரருளால் இந்த உரையை நான் துவக்குகிறேன். பராத்துடைய இரவன்று ஒரு ஹதீஸை இங்கே படித்தேன். ஆனால் இந்த மஜ்லிஸிலே அதை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை சொல்லி அடுத்து தலைப்புக்கு வருவேன். காரணம், நம்ம உயிருக்குயிரான உயிரிலும் மேலான கண்மணி ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டவுடனே சலவாத்து முழங்குகின்ற உங்களுடைய நறுமணம் கமிடுகின்ற வாயினை பார்த்தபோது உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருந்தார்கள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அத்தானி ஜிப்ரீலு வ மீகாயீலு வ இஸ்ராஃபீலு வ இஸ்ராயீலு وقال جبرائيل يا رسول الله من صلى عليك في كل يوم عشر مرات انا اخذ بيديه وامره على صراطك البرق الخاطف நாலு பேர் வந்தாங்க. வானுலக தலைவர் நாலு பேரும், நான்கு பேர்களும் வந்து ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்தார்கள். அமர்ந்து கொண்டு மலைக்கெடுக்கெல்லாம் தலைமைப்பிடமாக காட்சியளிக்கின்ற ஹதரத் ஜிப்ரீல் சல்லாரி செல்லத்தை பார்த்து சொன்னார்கள், யார் சொல்லல்லா உங்கள் மீது ஒவ்வொரு நாடும் உங்களுடைய உம்மத்தில் ஒருவர் குறைந்தது ஒரு பத்து தடவை செலவாத்து மறக்காமல் வாழ்விலேவர் சொல்லி வருவாரேயானால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேர காலம் இந்த வரம்பு கிடையாது. எப்பொழுதோ வெளியே நடந்து கொண்டிருக்கும் போது, தூங்குவதற்கு முன்னால், எப்பொழுது தொழுகைக்கு பின்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அவர் அந்த சலவாத்து சொன்னால் நான் அந்த சலவாத்துக்கு ஈடாக நாள மறுமையில நவீனமான சிராத் முஸ்தகீம் என்ற பாலத்தில் நான் அவரை மின்னல் மின்னல் வேகத்தில் கடத்தாட்டுவேன் என்று சொன்னார்கள். அடுத்து ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மன் ஸல்லா அலைக ஃபீ குல்லி யௌமின் அஷ்ர மர்ராத்தின் அன அஸ்தை மின் ஹௌலிக. கியாமத்துடைய நாள் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதகுலம் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கும். அப்பொழுது தண்ணீர் தண்ணீர், தாகம் தாகம், மாரிக்கோ நாங்கள் தாங்க இயலும், வெந்நீரோ நாங்கள் தீண்ட இயலும், வேறு வழிகண்டு ஓட இயலும் என்று மனிதகுலம் உங்களுடைய உம்மத்துகள் கதறுகின்ற போது எந்த மனிதர் உங்களின் அந்த திருப்பெயரை கேட்டு குறைந்தது 10 தடவையாவது வாழ்வில் செலவாத்து சொல்லி வந்தாரோ அவருக்கு நான் ஹவுதுல் கௌசரில் இருந்து தண்ணீர் புகட்டுவேன் என்று சொன்னார்கள். அடுத்து இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மன் ஸல்லா அலைக ஃபீ குல்லி யௌமின் அஷ்ர மர்ராத்தின் அனா அஸ்ஜுது லில்லாஹி தஆலா மா அர்ஃபவு ரஸி ஹத்தா யக்ஃபிரல்லாஹு தஆலா லஹு. நாளை மறுமையில் ஐலத்து மாந்தரும் தன்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, நம்முடைய வாழ்க்கையினுடைய பட்சத்தை தாக்கல் செய்கின்ற போது என்ன ஏற்படுமோ இறைவனிடத்தில் என்று அவருடைய திரு சன்னிதியிலே அவர்கள் கவலையிட்டு இருக்கின்ற போது, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அரசிற்கு கீழ் என்னுடைய நெற்றியை நான் சஜதாவில் வைத்தவனாக, யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்ன அந்த அடியானின் பாவத்தை நீ பொறுக்காத வரை என் தரையை நான் உயர்த்தவே மாட்டேன் என்று நான் போராடுவேன் என்று சொன்னார்கள். அடுத்து கடைசியாக ஹதரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மன் ஸல்லா அலைக ஃபீ குல்லி யௌமின் அஷ்ர மர்ராத்தின் அன அக்பது ரூஹஹு கமா கபில்து அர்வாஹல் அன்பியாய். அநாயகமே, இவர்கள் உங்கள் பேர் ஒவ்வொரு உங்களுடைய பேரில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 தடவை செலவாத்து சொன்னாரோ, எத்தனை காலம் இறைவனுடைய அஜல் அவருக்கு விதித்திருக்கின்றாரோ அந்த கால வரையோடு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்கின்ற போது அவருடைய உயிரை நான் எப்படி கைப்பற்றுவேன் என்றால், நபிமார்களுடைய ரூகை கைப்பற்றுவதை போன்று கைப்பற்றுவேன். நபிமார்களுடைய ரூகை எப்படி கைப்பற்றப்படும் என்பதை சீரத் இப்னு ஹிஷாம் என்ற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வெண்ணெய் கட்டி இருக்கிறது, அந்த வெண்ணெய் கட்டிக்குள்ளே ஒரு ரோமம் உள்ளே போய் பன்னூற்றுக்கணக்கான சிக்கல்கள் சிக்கியிருக்கிறது. அதனுடைய வெளியேற்ற வேண்டும் என்று கருதுகின்றவன் அதனுடைய தரை பாகத்தை பிடித்து அகற்றுகின்ற போது எவ்வளவு மெல்லிதமாக மிருதுவாக எளிதாக லேசாக வெளியே வருமோ அது போன்று அந்த மூமியனுடைய ரூகை கைப்பற்றுவேன் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, உங்களுடைய தங்கமான வாயால் என்னமெல்லாமோ நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பேச்சோடு பேச்சாக செய்கின்ற இடையமல் ஏதோ ஒரு இடையில ஒரு முடையாக எந்த தடையும் இல்லாமல் நாம் செய்து விடுவோமே ஆனால் எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகின்றேன். அடுத்து தலைப்புக்கு வருகின்றேன். நம்முடைய அருமையான தாய் குலத்தை பற்றி பேச வேண்டும் என்று நம்முடைய சங்கைக்குரிய மாரு ஃபாரின்சாவும் தாவூதிரி எதிரத்தும் எனக்கு தலைப்பு தந்தார்கள். அதை பற்றி நான் இப்பொழுது பேச ஆரம்பிக்கின்றேன். பொதுவாக தாய்மார்கள் என்று சொன்னாலே கொஞ்சம் கடுமையாகவே தாக்கி அவர்களை நோக்கி பேசுவது அந்த தமிழகத்தினுடைய அமைப்பு. எனக்கு இப்ப யாரையும் தாக்கவோ நோக்கவோ நான் செய்ய மாட்டேன். காரணம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் இங்கு வர வேண்டுமே. ஆகையினால் தாய்மார்களுக்கு எந்த அளவுக்கு ஐசு வச்சு அவர்களை கவர் பண்ணி நம்ம இடத்தை பிடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பிடித்தால் தான் நாம் காரியம் சித்தியாகும் என்பதை முன்னாலே இந்த அறிவிலே நான் முக்தி பெற்றவன், சக்தி பெற்றவன். ஆகவே அவங்களை தாக்கவோ நோக்கவோ மாட்டேன். ஏன்னா முதலாவது இங்கிருந்து இங்க போன உடனே ராத்திரிக்க ஓத வேண்டியதை உங்கள்ட்ட ஓதிடுவா. இந்த அதரத்தை இனிமே எவனை கூப்பிட்டாலும் சரி இந்த அதரத்து உதவாது, இவரை பார்த்து எப்படி தேடி கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு மூல வேலை செய்யும், என் வேலை இங்கு வேலையும் நடக்காது என்பது எனக்கு தெரியும். ஆகவே நான் அப்படியெல்லாம் ஒன்றும் தாக்கி விட மாட்டேன். சொல்ல வேண்டிய சங்கதியை அந்த சங்கை ஊதுவேன், ஆனால் ஓத வேண்டிய முறையிலே ஓதுவேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே படைத்து எங்களை படைத்திருக்கின்றான். தாது வர்க்கம், தாவர வர்க்கம், ஜீவ வர்க்கம் என்று மூன்று வர்க்கத்தை படைத்திருக்கின்றான். ஹைவானாத் நபாத்தாத் ஜமாதாத். இந்த வர்க்கங்களிலே உயர்ந்த வர்க்கம் மூல வர்க்கம் மனித வர்க்கம். எல்லா வர்க்கங்களையும் விட உயர்ந்த வர்க்கம், காரணம் நம்மளை பற்றித்தான் அல்லாஹு தஆலா அஷ்ரஃபுல் மக்லூகாத் சிருஷ்டிகளிலே சிரேஷ்டமானவர்கள் என்று சொல்லுகின்றான். அல் இன்சான் அஷ்ரஃபு மினல் கஅபா, கஅபத்துல்லாவை விட மனிதன் உயர்ந்தவன், ரொம்ப உயர்ந்தவன். கஅபாவை விட உயர்ந்தவன் சொன்னா சாமானியமானவன் அல்ல, இந்த உலகத்திலே வாழ வந்தவன் ஆழ பிறந்தவன் மனிதன். ஆகவே நாம் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தினுடைய இதய கமலங்களிலே ஏற்று இருக்கின்றவர்கள் நாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களான நம்மை ஆண்கள் பெண்களாக ரெண்டு பிரிவாக அல்லாஹு தஆலா படைச்சிருக்கான், ரெண்டு பிரிவு நம்மள படைச்சிருக்கான். வாங்க பக்கத்துல வாங்க, நெருங்கி வாங்க, சும்மா ஒண்ணும் பயப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், பக்கத்துல உட்காருங்க. ஹதரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது இடையில சொல்லிக்கிறேன், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் வந்து அமர்ந்தால் அவர்கள் அல்லாஹை பற்றி மறுமையை பற்றி மன்னரையை பற்றி பேச வேண்டும் என்று வந்து அமர்ந்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொல்லுவது வல எலி என்ன மின் கும்முலுல்ல ஹதாமி வன்னுஹா. எப்படி சொல்லுவா? வல எலி என்ன மின் கும்முலுல்ல ஹதாமி வன்னுஹா, உங்களில் வந்திருப்பவர்களிலே அறிவில் சிறந்தவர்களும் வயது முதிர்ந்தவர்களும் எனக்கு முன்னால் என் அண்டையில் ஒன்றிருக்கும். காரணம் இது கடைசி காலம் வரை இறுதி மனிதன் வரை நான் கொண்டு வந்திருக்கின்ற வேதத்தின் சாரங்கள் போய் சேர வேண்டியிருக்கிறது. இந்த ரெண்டு மண்டைகள் தான் அதை வாங்க வேண்டும். இந்த வாங்குறது ஒன்னே அறிவாளியா இருக்கணும் அல்லது அனுபவம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் கிட்டான் பேர்ணாம்பட்டான்னு சொல்லுவான் நம்ம ஊர் பக்கத்துல, எங்கேயும் போய் சொல்லிப்படாதீ பேர்ணாம்பட்டுக்காரன்ட்ட, அவன் ஊருக்கு கூப்பிட மாட்டான் என்ன. இதனால புழப்பு இப்படி இருக்கிறதுனால இடையிடையே நான் அதெல்லாம் சரி கட்டிக்கிறது தான், இது என்னுடைய பழக்கம். சரி, அதனால ரெண்டும் இல்லாம இருக்க கூடாது, அதனால பக்கத்துல வந்துடணும். நீங்க எல்லாமே அறிவு ஜீவிகள், உங்க பார்வையை பார்த்த உடனே நான் எனக்கு என்ன சந்தோஷம், அல்ல அல்ல விடிய விடிய பேசலாம் விடிந்தும் பேசலாம் போல தெரியுது, ஆனா இது மாபெரும் அறுவை என்று நீங்கள் முடிவு செய்துவிடக் கூடாது என்ற அச்சமும் எனக்கு உண்டு. அதனால அதை அந்த அளவு பேசிட மாட்டேன். காலத்தின் அருமை எழுதி பேசுகின்றவன் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அதே நேரத்தில் கல்லூரி பல்கலைக்கழகத்தின் வேந்தர்கள், அரசியல் மேதைகள், பேராசிரியர்கள், ஆளின் பெருமக்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பவன் நான். நேரத்தை பார்த்து பேசுத்தா ஒரே அருவை அறுக்காத அருவகு சொல்லுவாங்க அரபியில. சுலைமான் கேட்டா அருவைக்கு என்ன சொல்லணும் அரபியில கேட்டா வபகு அறுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அறுப்பாக ரத்தம் வராது, அது அப்படிப்பட்ட அருவை அறுத்துருவா, அத மாதிரி அறுக்க மாட்டேன். இறைவன் நம்மளுடைய ரெண்டு படைப்பாக மனிதனை ஆணாகவும் பெண்ணையும் படைத்திருக்கின்றான். நம்மளை படைப்பினங்களிலே ரொம்ப சிறந்த சிரேஷ்டிகளாக நம்மளை சிரேஷ்டர்களாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இரு சிலி சமா அலைக்கும் இதுராரா பயந்திது கும்பி அம்பாரிம்ப பெனீன் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த ரெண்டு படைப்பினும் ஆணு ஒண்ணு பெண் ஒண்ணு, அல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் உயர்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில். யாருக்கும் எந்த உயர்வும் கிடையாது, அவளுக்கு தனி இவளுக்கு தனி சிறப்பு என்பது கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா மாற்றங்களை தோற்றத்தில் அவருடைய படைப்பினங்களில் அந்த படைப்பினுடைய அமைப்பில் வைத்திருக்கின்றான். ஆனால் ஆளுகின்றவனாக ஆணையும் ஆளப்படுகின்றவர்களாக பெண்ணையும் ஆக்கி, நீ ஆளுகின்ற நேரத்தில் அகங்காரம் ஆணவம் அடந்தேறுவது, நீ கரையை கடப்பது, கொடுபிடிக்கு ஆளாக்கி உனக்கு உட்பட்டவள்தானே அந்த பெண்ணை என்று சொல்லி நீ அவர்களை கொடுமைப்படுத்துவது கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். காரணம் இப்ப இன்னகுன்ன அவானுன் பைனை எதிக்கும், அந்த பெண்கள் உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட கைதிகள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரா கிரகத்திலே அடைக்கப்பட்டிருக்கின்ற நாலு சுவற்றுக்கு உள்ளே இருக்கின்ற கைதிகளை அங்கே இருக்கின்ற வார்டனோ அல்லது அந்த அந்த சிறைக்கூடத்தினுடைய அதிகாரியோ அவன் வேண்டியதை செய்ய முடியும், கொடுமைப்படுத்த முடியும், கொடுமையினுடைய வரம்பே எல்லையை கடக்க முடியும், அந்த கைதிகளின் நரம்புகளை எப்படி வேண்டுமானாலும் சோதிக்க முடியும். அதே போன்று நீ அந்த பெண்ணினத்தை செய்துவிடக் கூடாது, வாசிரோகன்னபில் மாரூபி, அந்த பெண்ணிடத்தில் நீ மனிதத்தன்மையோடு நட என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லா ஆண்களையும் பார்த்து ஆசிரோ குன்ன, அந்த பெண்ணிடத்தையே ஆணினமே ஆணினமே என்றுதான் அந்த அர்த்தம், அந்த வார்த்தைக்கு ஆண் பஷிரு, நீ மனித தன்மையோடு நடந்து கொள். அவங்க காரணம், அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அந்த பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தன்னையே உனக்காக நிக்கிரகம் செய்கின்றார்கள், தியாகம் செய்கின்றார்கள், உனக்கு சுகத்தை இந்த இகத்திலே வளமாக தருகின்றார். சித்தின்பம் என்று ஒன்று, பேரின்பம் ஒன்று, ஒன்று இரண்டு இன்பங்களிலே சித்தின்பத்தை இந்த உலகத்தில் முறையாக படைப்பினங்கள் எப்படி நடந்து அந்த மனித படைப்போடு மனித தன்மையோடு இறை சட்டத்தின் அடிப்படையில் எப்படி இன்பத்தை நுகர வேண்டுமோ அந்த முறையோடு நுகர வைக்கின்ற ஒரே குணம் இன்பத்தின் சாகரை. அவர்கள் இன்பச் சாகரங்கள். எச்சரிக்கையாக நடந்து கொள் அந்த பெண்ணிடத்திலே. உனக்கு உடையை துவைத்து தருகின்றார்கள், உணவு வகை வகையாக சமைத்து தருகின்றார்கள். ஆகவே நீ அந்த பெண்ணிடத்தில் நீ கருணையோடு நடக்க வேண்டும் என்று கருணையுள்ள ரஹ்மான் தன் வேதமறையிலே விரிவாக எடுத்துச் சொல்லுகின்றான். அதை விளக்கித் தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் குர்ஆனை கொடுத்தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்து எப்படி சொன்னான், கொடுக்கும் போதே சொன்னான், இந்த வேதத்தை அண்ணலே உங்களுடைய கையிலே நான் கொடுத்திருப்பது, நீங்கள் கொண்டு எங்கேயோ ஒரு மாடத்திலேயோ அல்லது தன்னல் வழியாக கதவுகள் ஓட்டை வழியாக உள்ளே திணிப்ப தபால்காரனை போன்று என்று பெருமானாரை சொல்லுகின்ற மூட கூட்டத்துக்கு முழுமையான வேதம் தருகின்ற வரியல்லவா அவர்களுக்கு என்னடா விளங்காம இருக்கின்ற மூடத்தனமாக பேசியிருக்கின்றாய் மடையா? அப்படி அல்ல, அவன் தபால்காரன் வருவான், கொண்டு வருவான், ஒரு போஸ்ட்மேன் வருவான், வந்தவுடனே பார்ப்பான். வந்தவுடனே பார்த்துட்டு அங்க பிள்ளைய விளையாடிக்கிட்டு இருக்கும், இதை கொண்டு ஒத்தாட்ட உங்க வாப்பாட்ட கொடுன்னு கொடுத்துட்டு போயிருவான். அப்படி இல்லைன்னா ஓட்டருக்கான பார்ப்பான், கதவுல உள்ள தள்ளி விட்டு போயிடுவான். அப்படி பெருமானார் உலகத்தினுடைய எல்லா வேதங்களிலும் சாரமாக இருக்கின்ற சாரங்களை பொய்ந்திருக்கின்ற திரு குர்ஆனை அல்லாஹ் இனி ஒரு வேதம் இல்லவே இல்லை அந்த வேதத்தை கொடுத்து அனுப்புகின்ற அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை கொடுக்கும் போது நல்லாவே சொல்லி அனுப்பிட்டான், சொல்லி அனுப்பிட்டான். என்ன சொல்லுனா, லீத்து பையினலின்னா விமானு வீரேகே, இந்த குர்ஆன் எதற்கு அனுப்பப்பட்டது தெரியுமா? அண்ணலே நீங்கள் இப்பொழுது உங்களிடத்தில் நான் தருகின்ற இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து சென்று அப்படியே அவட்ட கொடுத்துட்டு வாரதல்ல ஊமையா, அவர்களுக்கு வரி வரியாக வேத வரிகளில் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் விளக்கி தர வேண்டும், விளக்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தாரா சொல்லிக் கொடுத்தான். அதனாலதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், ரசூலு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள், 40வது வயதில் நபித்துவம் பெற்று 23 ஆண்டுகள் உங்களுக்கு எதையெல்லாம் எடுத்து சொன்னார்களோ கொடுத்தார்களோ அதையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மா ஆத்தா கும் ரசூல், ஆத்தா என்ற அந்த சொல்லு இருக்கிறதே அந்த அரபி சொல்லு, அந்த வினை சொல்லு ஆத்தான்னா கொடுத்தான் அர்த்தம், அத்தானா கொண்டு வந்தான் அர்த்தம், அத்தானா கொண்டு வந்தான். அங்க அல்லாஹு தஆலா ஆத்தான்னு சொல்லிட்டான், அத்தா இல்ல, அத்தாக்கும் ரசூல், ரசூல் உங்களுக்கு கொண்டு வந்ததை என்று சொல்லியிருந்தால் குர்ஆனை மட்டும்தான் எடுக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லல, உங்களுக்கு கொண்டு வந்ததை எடுத்துக்கொண்டோம்னா 6666 மிஞ்சவோ அதை எதையும் அதுக்கு மேல போகக்கூடாது, அதைத்தான் எடுக்கணும். ஆனா அப்படி சொல்லாம அல்லாஹு தஆலா அந்த 6666 வசனங்கள் 23 ஆண்டுகள் இறங்குகின்ற காலகட்டத்தில் எப்படி எல்லாம் பெருமானார் விளக்கி தந்தார்களோ, எதையெல்லாம் விளக்கங்களை கொடுத்தார்களோ கொடுத்ததை எல்லாம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆத்தா என்ற பெயருக்கு ரயீசுலும் ஃபஸ்ஸிரீன், சையீதுலும் ஃபஸ்ஸிரீன், அமீருலும் ஃபஸ்ஸிரீன், ஹிபருல் உம்மா வேதங்களின் விற்பனையாளர் அதற்கு இப்னு அப்பாஸ் தொடுத்து கடைசி தென்காசி ஈயம் அப்துரஹ்மானதரத்து உள்பட அவர்கள் அந்த ஆத்தா என்ற பெயருக்கு கொடுத்தார்கள் என்றுதான் அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். ஆக அவர் கொடுத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், கொடுத்ததை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய நபி என்ன என்ன விளக்கங்களை சொன்னார்களோ அத்தனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க, கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கோங்க. காரணம் அல்லாஹ் சொல்லுதான், காரணம் என்ன, உமா இந்தி குவானில் ஹவா இன்ஹுவைல்லா வஹின் யூஹா, என்னுடைய நபி கெட்டிக்கார நபி, ஆக அவர் எதையும் இஷ்டப்படி சொல்ல மாட்டார், உணர மாட்டார், கண்டபடியெல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் அனுமதித்தால் தான் அண்ணல் பெருமான் வாய் திறப்பார்கள். அப்படிப்பட்ட நபி கற்பூர மாணவியின் கற்பூர மாணவியின் கனிவாயை கல்வி வரும் சொற்போரும் சொற்போரும் திருக்குறானை பற்றி அவர் சொல்லுகிறாரு. சொல்லி காட்டுகின்ற போது அந்த காரேஹிரா என்ற பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்று வந்தாங்களே அது பெருமானாருடைய கற்பூர நாவு. அதிலிருந்து கற்பூர மாணவியின் கனிவாயை கவி வரும் சொற்பூரும் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த கவிதையில. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமறை அல்லாஹுத்தாலா தந்திருக்கின்றார். சரி, இப்ப தந்ததுக்கு பின்னால இதுக்கு பின்னால இப்ப இந்த ராவிகள் ஒரு பிரச்சனை இருக்கு. ராவிகள்னு இப்ப வந்து ராவி தான் இப்ப வந்து எல்லாரையும் ராவிக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் இந்த ராவி சரியா அந்த ராவி சரியா அவரு சொன்னது சரியா இவரு சொன்னது சரியா எல்லா காலங்களிலையும் அப்படித்தான். இந்த அறிவியல் சொன்னது சரியா அந்த அறிவியல் சொன்னது சரியா சொல்லிக்கிட்டு தானே இருக்கான். அதே போல அங்க இப்ப ராவிக்கு வந்தாச்சு. ராவியை வந்து பார்க்கும்படி பெருமானா சொல்லாச்சுன்னு சொன்னாங்களா? இப்ப அதை நாம் கொஞ்சம் சற்று பார்க்க வேண்டிய விஷயத்தில் இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, பெருமானார் சொல்லாரே செல்லம் இறுதி நாள் வரைக்கும் என்ன என்ன நடக்குமோ, இறுதி நாள் வரைக்கும் என்ன என்ன நடக்குமோ, அவர்கள் நபிமார்களிலே காத்தமுன் நபி அதோட தீர்ந்தது. நபி நுபுவத்தினுடைய வாசலை எண்ணலம் பெருமான் முத்திரையிட்டு விட்டாங்க. அது பிறகு நம்ம நபி கிடையாது, வேதம் இல்லை, எல்லாம் கொண்டாந்துட்டாங்க. அந்த பெருமானார் சொல்லாரே செல்லம் இறுதி நாள் வரைக்கும் என்ன நடக்குமோ அத்தனையும் பட்டியலிட்டு தந்தாங்க. என்ன நடக்குமோ அதையெல்லாம் அந்த பகுதிகளுக்கு ஹதீஸ் கிரந்தங்களில் பேர் என்ன தெரியுமா? கித்தாபுல் ஃபித்ன் என்றும் கித்தாபுல் மலாஹிம் என்றும் கித்தாபுல் அஸ்ராத்து சாத் என்று தலைப்பு கட்டப்பட்டு அல்லாஹுடைய தூதர் 23 ஆண்டுகள் இறுதி நாள் வரைக்கும் நடக்குகின்ற பட்டியலை தந்ததெல்லாம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஆனா அதுல இப்படி ஒண்ணு சொன்னார்களா? பின்னால ஒரு கூட்டம் வரும், அவர்களுக்கு பேர் ராவி. அவ என்னுடைய ஹதீஸை நான் உபூபத்தினுடைய வாயிலிருந்து சொன்ன ஹதீசுகளை தரம் பிரிப்பார்கள். ஒரு பகுதிக்கு பேரு சஹீஹ், இன்னொரு பகுதிக்கு பேரு லைப். அவர்களுடைய வாயால் முத்திரை குத்தப்பட்டு எது சஹி என்று சொன்னார்களோ உலக மாந்தரே முஸ்லீம்களை நீங்கள் அதை எடுத்து நடங்கள், பத்தரை விடுத்து விடுங்கள் என்று பெருமானா சொல்லாரி சொல்லம் சொல்லல. மூச்சுக்கு 300 தடவை பூக்காரியில வருதா முஸ்லீம்ல வருதா பூக்காரியில வருதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய என்ன பூக்காரி என்ன முஸ்லீம் எல்லாம் தான் முஸ்லீம். ஈமான் கொண்டவன் பூரா முஸ்லீம், பூவிக்கிறவன் பூரா தான் பூக்காரி பூக்காரன். என்ன சொல்லுவது என்ன அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அல்லது சல்லாரி சொல்லம் சொன்னாங்களா இப்படி ஒரு ஹதீ ஹதஸ? இது ஹதீஸ் அல்ல, நான் சொல்ல போறது இது என்னுடைய சொந்த கட்டு. இது எப்படி சொன்னாங்க? தரக்து வீக்கும் கிதாபைனில் புகாரி அவல் முஸ்லிம ஃபத்தபீஹுமா வலா தத்தபீஹுமா ஹாதா ஹதஸுன் ஸஹீஹுன் அப்படி சொன்னாங்களா? பெருமானா சொல்லாரி சொல்லம் நான் புகாரி முஸ்லீம் விட்டுட்டு போறாத நீங்க பின்பற்றுங்க நான் சொன்னாங்க. இது நம்ம வாயில் இருந்து வந்தா ஹதஸ், அல்லாஹுடைய தூதரின் வாயில் இருந்து வந்தால் அது ஹதீஸ். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். நீங்கள் பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்களிடத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவர்களிடத்தில் மிருதுவாக அவர்களிடத்தில் நம்ம ஆசீர்வாதம்னா நல்லாவே சொல்லிட்டா மனித தன்மையோடு நடங்கானே, இதுக்கு வேற யாரும் எந்த அர்த்தம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆசீர்வாதம்னா அதுக்கு கடைசி இறுதியாக அர்த்தம் சொன்னா எப்படி சொல்லுவோம்? பொறுக்கி எடுத்து அதை பிழிந்து சாராக சட்டையாக வரும்போது ரசமாக எடுக்கும்போது இந்த அர்த்தம் தான். அப்படி மனித தன்மையோடு நடந்து கொள்ளுங்க. எல்லோரும் மானிடராமோ, இந்த இழிவான பிரமைகள் எல்லோருக்கும் போமோ, கல்லலா மாணிக்கமாமோ என்று அப்பா குணங்குடி சொன்னதை போல எல்லாரையும் வாயு, அதாவது ஒரு தலை ரெண்டு காது ரெண்டு கண்ணு ரெண்டு கையு ரெண்டு காலு இருந்த உடனே பார்த்து இதனையெல்லாம் மனிதம் நினைச்சாதிய. அப்பா நல்லா சொல்லிட்டு போயிட்டாரு குணங்குடி. குணங்குடின்னா அவரை போய் அந்த குணங்குடி அவர் வாழ்ந்தாரே அந்த ஊரை போய் குடின்னு சொல்லல. சில காட்டு பிராண்டிகள் அர்த்தம் தெரியாம உடனிக்கிட்டு இருக்கான். அல்லாவின் குணத்தை அவர் குடிகொண்டு குணத்தை குடிகொள்ளுங்கள் என்று சொன்னார். தெரியுமா, ராசி நிரம்பவும் மயிர்தான், இரண்டு காலுக்கு நடுவீனில் ஒரு கூடை மயிர்தான், கோஷம் கெடுவார்கள் என்கடை மயிர்தான், குணங்குடி கொண்டால் அல்லாஹ் ரசூலுடைய குணத்தை கொண்டால் என் உயிருக்கு உயிரை இடைய மயிர் அப்படின்னு சொல்லிட்டார். விளங்குதா? அல்லாஹ்வுடைய தூதரின் குணம் நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னா நான் என்ன உம்மத்து? ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களிலே ஒரு குணமா நம்மகிட்ட ஒன்னை சொல்லுகின்றாரே, அதுக்கு வரிஞ்சு கட்ட வேண்டியதில்லை, அதுக்கு பல மாதங்கள் பல ஆண்டுகள் பல வயசெல்லாம் நாம் அதுக்கு பயிற்சி எடுக்க வேண்டியதில்லை. இன்னமினல் மாரூஃபியன் தல்கா ஹாக்கபி வஜிஹின் தரியத்தின், என்னுடைய இஸ்லாமிய சகோதரனே மலர்ந்த முகத்தோடு உன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை பார்ப்பதும் ஒரு தருமம் என்று சொன்னார்களே ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை பார்த்தோட முஞ்சர்ணக்கீரை போல பார்க்காதே, அவனை பார்த்தவுடன் கொஞ்சம் புன்னகையாவது பூத்துக்கோ, அவனை பார்த்து அது ஒரு தர்மம், நீ அப்படி பார்த்துட்டானே என்றார்களே. அப்படிப்பட்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் குணங்களோடு வாழ்ந்து சென்ற அந்த கோமா நபியினுடைய குணம் நம்முடைய இதயத்திலே குடிகொள்ளவில்லை என்றால் நம்மளை விட கேடு கட்ட அந்த மனிதர்கள் வேறு யார் இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அவனை பற்றி சிந்திக்கின்ற கூட்டமாக நீங்கள் எல்லாம் இங்க வந்திருக்கேன்னு சொன்னா இங்க எவனுடைய பாராட்டுக்கு வரவில்லை. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்க வேண்டும், அல்லாஹுவை நாம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்களே. என் அருமை தஞ்சங்களே, உங்களுக்கு நிச்சயமாக ஷஃபாத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாத்து உங்களுக்கு வாஜிபாகிவிட்டது. ஒரு நாள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் இப்ன அப்பாஸ் அவர்கள் தன் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்தவுடனே கேட்டார்கள், தன் சிற்றப்பாவை பார்த்து, நான் இந்த அவைக்கு வருவதற்கு முன்னால் இங்கு என்ன கவையான சுவையான பேச்சு நீங்கள் பேசினீர்கள் என்று. அண்ணரே, நீங்கள் இந்த பூமியில் அவதரித்த போது என்ன என்ன நடந்தது, நீங்கள் அருண் குணங்களை எப்படி பரத்தினீர்கள் என்பதை உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய நற்செயல்களையும் எடுத்து என் தோழர்களுக்கு சொன்னேன் என்றார்கள். அப்படியா சொன்னீர்கள், சொன்ன உங்களுக்கும் கேட்ட அவர்களுக்கும் வஜபத் அலைக்குமுல் ஜன்னா, வஜபத் அலைக்குமுல் ஜன்னா, வஜபத் அலைக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு சுவருக்கும் வாஜிபாகி விட்டதே என்று சொன்ன நபி யார் தெரியுமா? பொய்யே உரைக்காத சாதிக்குள்ள மீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, வாரமே போறவெல்லாம் என்னமோ சொன்னா வச்சா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிச்சயமாக நீங்கள் அப்படி மெய் மறந்து போகக்கூடாது. என் தாய்க்குரனே, நீ உன் ஈமானை இழந்து விட வேண்டாம். 15 நூற்றாண்டுகள் எப்படி நடந்தார்கள் நம்முடைய மூதாதைகள், இப்படி அவர் சொல்லுகின்ற தத்துவம் எனக்கு பிடிக்கி அவர் நல்ல சொல்லுதார் என்று நீங்கள் சொல்லி புறம்போக்குகளாக போய்விட வேண்டாம். அப்படி சொன்னால் உன்னுடைய மூதாதையை ஒத்தாதை உன் பாட்டனை உன் பூட்டனை பாரம்பரியத்தை எல்லாம் அவன் சொல்லுவதை போன்று நீ நரகத்துக்கு அனுப்புகின்றாயா? நீ அப்படி அவனுக்கு சோரம் போய்விட்டாயா? அவர்களெல்லாம் வணங்கிய வழிபாடுதான் அல்லாஹும் உன்னுடைய தூதரும் சொல்லி காட்டிய வழிகள் என்பதை மட்டும் மறந்து விட வேண்டாம். அல்லாஹு தஆலா யார் யாருக்கெல்லாமோ விரிவான அறிவுகளை கொடுக்க முடியும் கொடுப்பான். அரபு நாட்டில் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு பேர் குறைஷிகளிடத்தில் ரொம்ப நினைவாற்றல், ரொம்ப ரொம்ப நினைவாற்றல், ரொம்ப நினைவாற்றலுக்கு சொந்தக்காரே. எந்த அளவுக்கு மக்கள் பேசினாங்கன்னு சொன்னா இந்த பேருக்கு அல்லாஹு தஆலா ரெண்டு இதயத்தை கொடுத்திருப்பானோ, இது ரொம்ப பெரிய ஆளா இருக்கானே, எதையும் சொல்லுதானே, எதை பார்த்தாலும் பாடமாக்கிறதான படுவாய்ப்பே, என்னடா இவன் மனுஷ குலத்திலே ஒரு மாதிரி இருக்கானே, வினோதமான வித்தியாசமான ஒரு அற்புதமான மனிதனாக இருக்கின்றாரே என்று அரபகத்து குறைஷிகள் பாராட்டினார்கள். அவன் யார் தெரியுமா? அபு மஹமர் ஜமீலுல் ஃபெஹ்ரி என்பவன் அவன் அந்த அளவுக்கு பாராட்டப்பட்டான். பார்த்தான் எல்லாவனும் பாராட்டின அந்த பேரு கொஞ்சம் கொடுத்து போச்சு. அப்படித்தானே பொதுவா கொடுப்பியறது எப்போ? ஒரு மடப்பையில பார்த்து இவன் பெரியாள் பெரியாள்ன்னு சொல்லிட்டா, ஓஹோ நம்ம பெரியாளா இருக்கும் பொழுது நம்மக்க விளங்காம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆமாடா நான் தான் பெரியாள்ன்னு சொன்னது போல சில மடையும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இப்ப தமிழகத்துல. அதே போல அவன் என்ன பார்த்தான், என்னடா நம்மளை இவ்வளவு பெரியாள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம விளங்காம இருந்துகிட்டு இருக்கேன், ஆமா எனக்கு ரெண்டு இடையே இருக்குன்ட்டான். அடா இப்படி ரெண்டு இடையில் பதிரு போர் மணி நடந்தது, பதிரி யுத்தம் நடந்து முடிந்து வந்துகிட்டு இருக்கான். யாரே இந்த அபு மஹமர் ஜமீலுல் ஃபெஹ்ரிங்கவே வந்துகிட்டு இருந்தான். இடையில அபு சுஃபியான் அவனை பார்த்துட்டு, என்னையா பதிருக்கு போனியா? போனேன். யுத்தம் எப்படி இருந்தது, வெற்றி யாருக்கு, என்ன அங்க உள்ள போர்க்களத்தை பற்றி விசாரித்தாரு அபு சுஃபியான். அப்ப இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, விசாரித்தாரு. அப்ப அவங்க தோல்வி அடைச்சிருச்சு, முஸ்லீம்களுக்கு மாபெரும் வெற்றி போக்குவரத்து எல்லாம் சொன்னான். சொல்லுத நேரத்தில் அவன் எப்படி நின்னான் தெரியுமா? ஒரு செருப்பு காலில் இருக்கு, ஒரு செருப்பை கையில வச்சுக்கிட்டு இப்படி நிற்கான். அப்படி நின்று பார்த்து, என்னடா நல்லா இருந்தா நீ இப்ப நாட்டிலே அரபகத்திலே உன்ன பெரிய நினைவாற்றலுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பீட்டிக்கிட்டு இருக்காள, ஏடா கையில ஒரு செருப்பு காலில் ஒன்று செருப்பு போட்டிருக்க, என் முண்டம் காலில் போடுறா அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னடா இப்படி சொல்லி போட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு ஏன்டா காலில் தான் போட்டிருக்கேன் போனாடுதான் எம்னா அவ்வளவுதான் அறிவாளியா இருக்காள் சும்மா இருப்பா அந்த ஒண்ணு அவர் தான் நான் காலில் தான் போட்டிருக்கேன் காலில் தான் போட்டிருக்கேன். அப்ப ஒரு கூட்டமே கூடிருச்சு சொன்னாங்க இல்லப்பா இது காது இது கை அதனால இப்ப நீ கையில வச்சிருக்க ஒரு செருப்பு மரியாதையா போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க. இவனை போய் சொன்ன அரபு நாட்டிலே பெரிய அறிவாளி பெரிய நினைவாற்றலுக்கு சொந்தக்காரன் சொல்லி அல்ல ஆயத்திறக்கிட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அங்க எப்படி இறக்கிட்டான் உமா ஜஅல்னாலி ரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி ஒரு மனிதனுடைய வயத்தில் ரெண்டு இதயத்தை எவனுக்கும் ஏற்படுத்தல. அதனால ஒரு வேலையை ரெண்டு ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியாது ரெண்டு வேலையை செய்ய முடியாது ஒரு வேலையை தான் செய்யலாம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேர்கள் என்ன செய்வாங்க காலையில தைரியம் நடக்கும் இவ கையில வச்சுக்கிறவா சுவா தைரியம் நடக்கும் தைரியம் அவரு படிச்சுக்கிட்டு இருப்பாரு இவ சுவாந்தா சுவாந்தா அல்லந்தில்லா அல்லந்தில்லா வெள்ளிக்கிழமைக்கு இமாம் சாண்டோமாரத பிரசங்கம் பண்ணுவாரு இவ சுவாந்தான்னு உருட்டுவா கைய இவ கைய உருட்டுறத பத்தி ஒரு கவியும் சொன்னான் கையிலே பிடிப்பதோ ஜபமாலை கக்கத்திலே வைப்பதோ கண்ணக்கோலை மெய்யாக தினம் படிப்பது தர்ம நூலை தினம் தனக்கு துன்மார்க்க வேலை தஸ்மிமணி இந்த கள்ளத்தனம் உருட்டுதிய ஜபமாலை இது கள்ளத்தனமான வேலை. அங்க இமாமுடைய பேச்ச கேளு அல்லாஹ் சொல்றான் பிரசங்க நடக்குதா என்னை பற்றியும் குதிரத்தை பற்றியும் வல்லமையை பற்றியும் தூதுவர்களை பற்றி நான் படைத்த உலகத்தினுடைய அதிசய பெருமையை பற்றி சொல்லும் போது நீ வந்து வாய மூடி காதை தாழ்த்தி கேளுன்னு திருக்குறான்னு சொல்லுது. அப்படி சொல்லும் போது எப்படின்னு சொல்லி அதனால யாருக்கும் ஒரு இருக்கத்தான் செய்யணும் அடங்கணும் அடக்கலன்னா அடக்குவான் யாரா இருந்தாலும் அடக்கி வரலாறை காட்டியிருந்தான் அல்லாஹ் தபாரக் வ தஆலா. அருமை சகோதரர்களே ஆகவே என் அருமை தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டியது எங்க எல்லாம அப்படிலாம் போய்கிட்டு இருக்கோம் ஒரு பிரசங்கன்னு சொன்னா ஒரு அளவோட இருந்தா தான் எல்லாத்தையும் பாடமாக்கி வச்சாலே தொந்தரவு தான். அப்படித்தான் இப்ப நான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 35 ஆண்டுகள் தமிழகத்திலே பேசி வருகின்றேன். நான் பேசக்கூடிய 20 வயசுல பேச ஆரம்பித்தேன். நான் பேசக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஆளும் தமிழகத்து மேடைக்கு வரல. இப்ப பெரிய பெரிய பிரசங்கிகள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அதில் இளவர்கள் பூரா என்னுடைய நோட்ஸ் தான் நீங்க கேட்டுக்கலாம் உங்ககிட்ட எல்லாத்தையும் எப்படின்னு. அப்படித்தான் இருந்துகிட்டே இருந்தேன். என்னால இப்படி எங்கேயே போது இப்ப தாய்மார்களுக்காக சில செய்திகளை சொல்லணும். என்னுடைய தாய்மார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்றார்கள் சில செய்திகளை என்ன சொல்றாங்க. இப்ப பெண்களிடத்துல நீங்க மிருதுவா நடந்துக்கணும் அவங்கள மனிதர்களாக நீங்க மதிக்கணும் மதிப்பீங்க. கடைசியில சொத்துக்களை எழுதும் போதும் கூட பேசாம அவனுக்கு இவனுக்கெல்லாம் எழுதிட்டு மனைவியை விட்டுறக்கூடாது. மனைவிக்கு ஒரு பங்கு எழுதணும் ஒரு வீட்டை கொடுத்துடணும் அது பின்னால நம்ம நினைச்சு அழுது யாரெல்லாம் காலமெல்லாம் சோன் கொடுத்தேன் துணியை துவைத்து வைத்தேன் அந்த மையத்தை குளிப்பாட்டின அவன் என்னை இப்படி தெருவில் விட்டு விட்டுட்டு போயிட்டான் உன் மகன் கிட்ட அந்த மோனத்தை சாப்பிட்டுக்கோ இந்த மோனத்தை சாப்பிட்டுக்கோன்னு இவங்க இருந்து வருவான் ஒரு அம்மான்ட்டு போய் இருக்கும் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்கிற ஆளா இருப்பான் எம்மா எப்பமா நீ போற தம்பி வீட்டுக்கு அத மாதிரி நில வரக்கூடாது. எவற்றையும் கேட்க மாட்டேன் என் கணவர் எனக்கு நல்ல வசதியா தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு ஆண் பிள்ளை சிங்கங்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். துரோகம் செய்யக்கூடாது. நாளை கயாம நாளையில் அல்லாஹ் உங்களை தனியல அந்த குற்றவாளி கூண்டல ஏற்றி கேட்பான். ஆகையினால இங்கே அவங்களை சரி செய்து யார்கிட்டையும் அவங்க போய் கேட்காம கையாண்டாம அந்த மகன் தருவானா இவன் தருவானா எந்த மாசத்தையில எங்க இருந்து வரும் எம்மோ வருமா அது வருமானு பார்க்க கூடாது. அவங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா அந்த மனைவி இருக்கின்ற அளவுக்கு துரோகிகளாக ஆகாமல் அந்த பெண்களுக்கு நீங்கள் உண்மையிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து தாய்மார்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுது. தாய்மார்கள் நீங்க வந்து அதாவது கல்விகளை படிப்பதில் வெக்கமே படக்கூடாது. ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வகுப்பறை நடந்துகிட்டு இருந்தது பாடம் நடக்கு. பாடம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி அங்கிருந்து வாராங்க. அந்த பெண்மணி வருகின்ற மாது மாதுளை ஏந்தி வருகின்றார். மாதுளை பழத்தை கொண்டு வந்து ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்கள் எந்த தன்னுடைய எதிர் இருக்கின்ற மேதி மீது கிரந்தங்களை வைத்து பாடம் நடத்துவார்களோ அதுல கொண்டாந்து வச்சுட்டு அந்த பெண்பள் பெண்ணை ஒதுங்கி நின்றுகிட்டாங்க. மாணவர்கள் பார்த்தார்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த அதிசயத்தை. அவர்கள் முகமூடி தெரித்து ஒழுங்காக புர்காவோட வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஒழுக்கமா வச்சுட்டு போன உடனே இமாம் அவர்களிடத்துல இந்த பழத்தை மாதுளை வைத்தாலே மாது, வேற எதுவுமே சொல்லவில்லை. வைத்தவுடன் இமாம் என்ன செய்தாங்க, அந்த மாதுளை எடுத்து ரெண்டா உடைச்சு அப்படியே வச்சாங்க. அந்த பெண்மணி மறுபடி வந்தது, வந்து இந்த பழத்தை தேடி போயிட்டாங்க. மாணவர்கள் போனது பிறகு கேட்டாங்க, ஆசானவர்களே, எங்களுடைய ஆசிரியர் தந்தையவர்களே, அந்த மாது மாதுளை எழுதி வந்தாள், அவளுடைய நோக்கம் என்ன, அவள் உள்ளத்திலே என்னதான் நினைத்திருந்தாள், அவள் என்ன கேள்வி கடையை கொண்டு வந்தாள், நீங்கள் என்னை உடைத்தீர்களே, விடை என்ன? அந்த பெண் எடுத்து சென்றது அவளுக்கு தான் விளங்கிச்சு, எங்களுக்கு விளங்கவில்லையே என்று கேட்டார்கள் மாணவர்கள். அப்பொழுது இமாம் சொன்னார்கள், அந்த பெண்மணி மாதுளையை கொண்டு வருகின்ற போது அதனுடைய வெளிப்புறத்திலே ரெண்டு விதமான தோற்றங்கள், நிறங்கள் இருந்தன. ஒரு பக்கத்திலே சிகப்பு, ஒரு பக்கத்திலே மஞ்சள். அந்த பெண்ணுடைய நோக்கம், இப்பொழுது என் வீட்டுக்கு தூரமாக நான் இருக்கின்ற போது இப்படி மஞ்சளாகவும் சிகப்பாகவும் இருக்கிறது, நான் எந்த நேரத்தில் எந்த நிறத்தில் நான் தரத்தை அடைந்தால் நான் என் இறைவனை கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டார். நான் உடைத்து உள்ளே இருக்கின்ற வெண்மையான நிறம் ஏற்படுகின்ற போது நீ குளித்து உன் இறைவனை நீ தொழ வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். சொன்ன இமாம் சும்மாவா விட்டார்கள். அங்கே ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்து காட்டினார்கள். பெண்ணினத்திலே ஒரு சிறந்த பெண்குலம் இருக்கின்றது, அது அன்சாரி மதீனத்து நகரை சார்ந்த மதீனத்து வாசிகளான அன்சாரி பெண்கள், அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். காரணம், கல்வி கற்பதில் அவர்களுக்கு எந்த வெட்கம் தடையாக திரையாக இருக்கவில்லை. இப்ப கூட கொண்டு வந்துட்டாங்கள் இதை சொல்லது கூட, அது கூட ஒரு வெட்கமாக அவர்கள் கருதுகின்றார்கள் என்பதை கூட தன்னுடைய மானுசீகமான அந்த நிலையில் விளங்கி தன் அவருடைய அகத்தை புரிந்து தரத்தை விளக்கினார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அவர்கள்தான் இமாம்கள். சங்கைக்குரியவர்களே, ஆக தாய்மார்களை நீங்கள் கல்வி கற்பதிலே நீங்கள் ரொம்ப அதாவது ஆர்வமாகவே நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய புர்காவை நீங்கள் நல்ல முறையில போட்டுக் கொள்ள வேண்டும், நல்ல முறையில. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் திறந்த மங்கலம், அவ்வளவு பூதமங்கலம், வடவாரி மங்கலம், இப்படி எல்லாம் பல மங்கலம் உண்டு. அதே மாதிரி திறந்த மங்கலத்திலிருந்து வந்தவளும் நம்ம தாய்மார்கள் அங்க இருக்கா, அவ்வாட்டு எனக்கு என்ன அப்படின்னு போட்டுட்டு போறவங்க இருக்கா. ஆனா சில ஊர்கள்ல அவர்களும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பெரிய சட்டம், அவளோட நல்ல ஒழுக்கமாக இருக்கின்ற பெண்களை நாம் பார்க்கின்றோம். அதனால அங்கிருந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட ஊடடங்கி கர்ம வீ புயூத்தி குன்ன தாய்க்குலத்தை வீட்டுக்குள் அடக்கிவை என்று சொல்லுகின்றான். படைப்பினங்களை படைத்தவன் இறைவன், படைப்பினங்களின் தாரதன்யங்களை அகத்தை புறத்தை அனைத்து தரத்தையும் புரிந்தவன் அல்ல. அதனால் வெளியே வருவதனால் என்ன வெளியாகும், என்ன அறங்கோலம், என்ன கேவலம் ஆகும் என்பதை அல்ல படைத்தவனுக்கு தானே தெரியும். அதனால அங்க அடக்கிவை உள்ள நாங்க முடங்கியா கிடப்போம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். என்ன சுதந்திரம் உனக்கு கொடுக்கல, வீட்டுல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, நீதானே அங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றாய் தாயே. ஆகவே பட்டணம் சுத்தி, பட்டணம் சுத்தி பகலாம் தெரிவோர்க்கு முட்டா கேதுக்கடி, அடி மூடி உனக்கு முட்டா கேதுக்கடி என்று சொன்னான் சித்தர், குதம்பை சித்தர். ஆகவே நான் புருக்காவை போட்டுக் கொள்ள வேண்டும். ஐரோப்பிய நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னால் எகிப்திய நாகரிகம் தான் இந்த உலகையை அலக்களித்துக் கொண்டிருந்தது. அந்த எகிப்திய நாகரிகத்தின் பெயரால் அன்றைய வாழ்ந்த மக்கள் கடற்கரைக்கு வருவார்கள். கட்டிடம் காளைகளும் வருவான், அந்த குமரிகளும் வருவார்கள். அப்பொழுது வருகின்ற போது அவர்கள் சுடிதார் போட்டிருந்தார்கள். இப்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னால நம்மள கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் அந்த காலங்களில் சுடிதார் எல்லாம் கிடையாது. சுடிதார்னாலே சூடு ஏறுதுன்னு அர்த்தம். அந்த சூடுதாறு சுடிதாறுன்னு இப்ப ஒண்ணு போட்டுக்கிட்டு வராங்கல்ல, அந்த சுடிதார அங்கதான் எகிப்திய நாகரிகம் கடற்கரையிலே தோன்றி அந்த காட்சி பொருளாக மாட்சிமை அங்கே கீழ்த்தனமான நிகழ்ச்சி நடந்தது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நபிக்கு சொல்லிட்டான், அத மாதிரி உள்ள நாகரிகம் எல்லாம் கேவலத்துக்குரிய நாகரிகம், அது அநாகரிகம். நாகரிகத்தை பின்பற்றி போடு, சுடிதாருக்கு மேல ஒரு துணியை போடு, அப்படி துணி போடல் என்று சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். சுடிதார் போடல் பற்றி ஒன்றும் இல்லை, அது நல்ல உடையாத்தாருக்கு மேலிருந்துகிற வரைக்கும். ஆனால் அங்கே மார்பகங்கள் மறைக்கப்பட வேண்டும், அந்த இடத்துல ஒரு துணியை போட்டு மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருக்குறான் எச்சரிக்கின்றது. அதனால் வருகின்ற விபரீதங்கள் என்ன என்பதை பற்றி புரிந்திருக்கின்ற அல்லாஹ் தன்னுடைய அருமை நபிக்கு சொல்லி நமக்கு விளக்க சொல்லி இருக்கின்றான். வேதம் நமக்கு சொல்லித் தருகின்றது, வேத வரிகள் அதையெல்லாம் எடுத்து தருகின்றது. ஆகவே தாய்மார்களே, நீங்கள் அந்த புர்காவோடு இருக்க வேண்டும், ரொம்ப கவனமா இருக்கணும். தாய்மார்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், நீங்கள் இப்ப ஊர்களில் போறீங்க, எங்கேயாவது உள்ளடங்கி கிடைக்கிய கார்கள் வந்தால்தான், கணவர் வந்தால்தான் நீங்க வெளியே செல்ல முடியும். அப்படி உள்ள வழி இது அல்லாஹ்வால பார்த்து செய்தது, இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு பார்வை பார்த்துருவீங்க, இந்த ஊரையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நான் நமக்கு கதை சொல்லி கார் குதாரி சொல்லிக்கிட்டு இருப்பிய, அதெல்லாம் இல்லாம அல்லா ஆகிட்டா அவங்க கூட்டு போனாதான் தங்கதே நடக்கும். ஆகையினால என் அருமை தாய்மார்களே, நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் சந்து பொந்து மூளை முடுக்கு, அங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சந்தேகமான இடங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அங்கு ஒப்பனாக இருந்தாலும், உன்னுடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும், நீ பெற்றெடுத்த மக்களாக இருந்தாலும் பேசாத, கோட்ல நின்னு பேசக்கூடாது. பேசுவதனால் கோரமை உருவாகி கண்ணு கணிச்சிருவான். ரமலானுடைய கடைசி பத்து புனித மஸ்ஜிதின் நபவியிலே எழுத்திக்காக இருக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது அன்னரம் பெருமான் அவர்களை பார்ப்பதற்கு அவருடைய அருமை மனைவியர்களில் ஒரு மனைவியான திருமனைவி அம்மை சஃபியா போகின்றார்கள். போய் உள்ள போய் பார்க்கறதுக்கான போனாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து பேசிவிட்டு இன்னும் சில கருத்துகள் பேச வேண்டியது இருந்தது. வெளியேறி வந்து விட்டார்கள். மதுரைக்கு வெளியே ரோடு மக்கள் போய்கொண்டிருக்கின்ற இடம், அந்த இடத்திலே வந்தவுடன் யா சஃபியா அங்கே நில்லு என்றார்கள். நின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உரையாடிய பாக்கி மிச்சம் உண்டான பேச்சை இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் ரெண்டு அன்சாரி தடியர்கள் போய்கொண்டிருக்கான், வாலிபர்கள் ரெண்டு அன்சாரி அப்படி போயிட்டு இருந்தா வாலிபன் அப்படி போய்க் கொண்டிருந்த உடனே அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சினுடைய இடையே பேச்சு அப்படியே நிப்பாட்டி விட்டு போகின்ற அன்சாரி வாலிபனை பார்த்து ரிசிலி குமா, ரிஜிலா காலு, கால் அல்ல ரிஜிலி குமான்னு சொல்லல, ரிசிலி குமா சீனு, ரிசிலி குமா உங்களுடைய நடையில் அப்படியே நில்லு, வச்ச அடி எடுத்து வைக்க கூடாது, அப்படியே நில்லு என்றார்கள் பெருமாள். அப்படியே நின்றுட்டாங்க, அப்படியே நின்றுட்டாங்க நின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி சஃபியா இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடித்து விட்டு, சஃபியா நீ போகலாம், போறாங்க. இந்த ரெண்டு அன்சாரிகளை பார்த்து சொன்னாங்க, கீழே போய்கொண்டிருக்கின்ற அந்த பெண் அவர்கள் யார் தெரியுமா? அந்த அரசனின் அருந்த புதல்வி என் அருமை மனைவி சஃபியா. இந்த ஆளுகள் ரெண்டு பேரும் பார்த்தாங்க அன்சாரிகள், உடனே பார்த்து நடுங்கிட்டாங்க. அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் அந்நிய பெண்ணோடு உரையாடுவீர்களா? நாங்கள் அப்படி ஒரு கெட்ட எண்ணம் எண்ணுவோவா? நீங்கள் நபி இல்லா அல்லவா? மனித குல மாணிக்கம் என்ன ரொம்ப நீட்டினாலு. ஏய் நிறுத்துப்பா, நிறுத்து போதும். இன்ன சைத்தான எபுலகு மினல் இன்சானி மபுலகத்தமி உபி ரிவாயத்தின் குரா, இன்ன சைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜரத்தமி. ரத்தங்கள் ஓடுகின்ற ஆழமெல்லாம் சைத்தானுடைய துருவிளையாடல், திருவிளையாடல் அல்ல, அல்லாவின் திருவிளையாடல், சைத்தானின் துருவிளையாடல். எப்பவும் அப்படி சொல்லிப்படாதிய, அல்லாவுடைய திருவிளையாடல் நடக்குது. திருவிளையாடல் அல்லாஹ் தான் நடத்துவான், சைத்தான் துருவிடல் தான். சைத்தானுடைய திருவிளையாடல் சொல்லக்கூடாது. அப்ப உடனே அவன் சொல்லிப்பட்டா, அதனால நீங்க பெரிய ஆளுதான், நல்ல யோக்கியமான ஆளுக தான், நீ அங்கிட்டு போய் ரெண்டு பேரும் பேசிட்டு போய் பாருங்கடா. திருமணம் சொல்லானே இன்னி ஹசீத்து, நான் பயந்துட்டேன், நீ அங்கிட்டு போய் ரெண்டு பேரும் குமா, நீங்க ரெண்டு பேர்களுடைய இதயங்களில் சைத்தான் எதையாவது போட்டு தூண்டி விட்டு கடைசி என்ன பத்தி என்ன மாதிரி நீங்க கழுவிக்கிட்டு போவிய. நான் சுத்தமா தான் இருக்கேன், எனக்கு கழ வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம சுத்தமான ஆளு. இப்ப நம்மளாம் கொஞ்சம் கழுவிட்டு தானே இருக்கோம், பல பேர்களை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம அசிங்கமாகிட்டு இருக்கோம். சில பேர்கள் இதே புழப்பிலே ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தவங்களை கருதவில்லை, தங்களை பத்தி எதுவுமே நினைக்கிறது இல்ல. அல்ல அடுத்து அப்படின்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப உடனே அங்க பத்தி சொன்ன உடனே சல்லாரி செல்லம் சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க விளக்குன்னு சொல்லி. இப்ப நான் என்ன சொல்ல, என்னுடைய அருமை தாய்மார்களே, சந்தேகமான இடங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நின்று பேசவே கூடாது. ரோட்ல பாக்கீங்க, தண்ணிக்கு போனீங்க, அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அங்க உங்க யாரோ வராங்க, அண்ணன் வராரு, தம்பி வராரு, அல்லது அத்தா சின்னத்தா பெரியத்தா மாமா வீட்டுக்கு வாங்க, செய்தி பேசணும்னு சொல்லிட்டு வந்துடணும். வீட்டுல வந்துதான் பேசணும், ரோட்ல நின்று பேசக்கூடாது, சந்தேகம் வந்துடும். ஆகையினால இப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தாய்மார்கள் வந்து தங்களுடைய உடைகளை ரொம்ப கவனமா வச்சுக்கணும். பாருங்க, செல்லாரசன் சொல்லுகின்றார்கள், ஒரு காரம் வரும். அந்த காலத்துல நான் வந்து ரெண்டு பார்த்திய பார்க்கவே இல்லை என் கண்ணால. 63 ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தேன். 40வது வயதிலே நவீத்துவம் பெற்று 23 ஆண்டு நவீத்துவத்தின் பெருமையோடு அரபகத்திலே பவனி வந்த நான் ரெண்டு சாராரை என் கண்ணால் காணவில்லை. அது ரெண்டு சாராரு யாரு? ஒன்னு போலீஸ்காரை, கைகளில் மாட்டின் வாள்களை போன்று சாட்டைகளை வைத்து மனித குலத்தை ஒரு மிருகமாக கருதி அடிக்கின்ற அந்த காவல்துறையை நான் பார்க்கவில்லை. அடுத்து இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, சென்பானி மின் அகிலின் நாரி, அந்த ரெண்டு பேருமே நரகத்துக்கு சொந்தக்காரக. யாரு? காவல்துறை சேர்ந்தவன் இருக்கானே, அவனுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா முன்னாலே கட்டி வச்சிருக்கான் நரகத்தை தயாரா. காரணம், அவனுக்கு நீதி அநீதி கிடையாது. கையில லத்தி இருக்குன்னு சொன்னா புத்தி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்க மாட்டான், கட்டிடுவான். அடி புத்தி வேணும் வேணும்னு லத்தியார வச்சு சாத்தி எடுத்துருவான். அதனால போலீஸுங்கிறது இபிரீஸ்ல இருந்து வந்தது. என்ன ஆரம்பிச்சா? அதுல இருந்து வந்தது. அப்ப இபிரீஸுடைய கேட்ட பூரா வரும். ஆரம்பிச்சா தெரியாதீங்க, நான் உண்மையே இப்படித்தான் சொல்லுவேன். இது என்னுடைய கற்பனையின் வள்ளம். அது நிச்சயமாக எல்லா இனத்துக்கும் அது ஏற்புடையது. ஆக போலீஸுங்கிறது இபிரீஸ் பே என்னென்ன சேட்டை பண்ணுவானோ அதை மட்டும் அந்த பே பண்ணுவான். அப்ப அதுல இருந்து சென்பானி மின்னகலின் நாரி போன்று சாட்டைகளை வைத்து அடிப்பார்கள் காவல்துறை. இன்னொன்னு பெண்கள் கூட்டம், அவங்க எப்படிப்பட்ட பெண்கள்? காசி ஆத்துன், ஆரி ஆத்துன், மாயில் ஆத்துன், முமியில் ஆத்துன். அவர்கள் வந்து காசி ஆத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள். ஆடை அணியாத மாதிரி தெரியும், நிர்வாணமா தெரியும். காசி ஆத்துன், ஆரி ஆத்துன், விசாவும் காசியாத்துன்னு ஆரியாத்து. சரி, நீங்க அப்படி உடைய கட்டிக்கீங்க, ரோட்ல நடக்கும்போது கொஞ்சம் ஒழுக்கமா போங்க சொன்னா முடியாது. இந்த உடைய அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என் நடையால் உடையை நான் கடை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கடையில வரும்போது இந்த நடையை பார்த்து புரிஞ்சுக்கிறான். அவன் மாயிலாத்துன் அப்படியே அசைந்து அசைந்து நடப்பார்கள். அந்த அசைவான நடை எதற்கு? முமியிலாத்துன், இளைய சமுதாயத்தை கவர ஈர்க்க தன் பக்கமாக கவனம் கொள்வதற்காக இப்படி நடப்பார்கள். இதெல்லாம் எங்க அத்தை சொன்னதில்லை. இந்த உலகத்தை வீழ்விக்க வந்த உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. சுலைமான் அலி சா ஓதியிருக்காங்க, அதான் நானும் ஓதியிருக்கேன். நான் பாசில் மன்பை, மன்பை மட்டுமல்ல, நான் ஒரு வருஷம் பூரா சிஹாசித்தாவெல்லாம் படிச்சுட்டு தான் நீட்டி முளைக்கிட்டு இருக்கேன் தமிழகத்துல. அப்போ சின்பாரி மின்னகிரின் நாரி லம்மரகுமா ஹௌமுன் சியாத்தும் கதனாபில் பக்கரி எதிரி பூன பிஹன்னாசவ நிசாவும் காசி ஆத்தும் ஆரி ஆத்தும் மாயிலாத்தும். ஒரு ஓசு உண்ண அவருடைய தலை எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு கலை நிறைந்த இளைஞர்களையே கொலை செய்கின்ற தலையாக இருக்கும். அப்படி வச்சிருப்பா, பல கிலோ கணக்கில் வச்சிருப்பாளாம் தலையில். ரூசு உண்ண காசினிமத்தில் புகத்தில் மாயிலத்தி அசைந்தாடும் அரபு நாட்டு ஒட்டகத்தின் திமிழ்கள் போல் இருக்கும். சுத்தமான அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஆமா, நீங்க ஒன்னா தனிக்கிறது பாத்துக்கலாம். அப்ப ரூசுமத்தில் முகத்தில் மாயிலத்தி லா எதுல் ஜன்னத்தை, இவருக்கு சுவர்க்கும் போக மாட்டாக. வலா எஜிதுன ரீஹா, அதனுடைய வாடை ஊடை கொடுக்க அடிக்காது என்று பொய்யை உரைக்காத சாதிக்குள்ள மீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கோசா முறைகளை என் அருமை தாய்மார்களே நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ரொம்ப பேணிக்கிறணும் கோசா முறையை, ரொம்ப எச்சரிக்கையாக பேணிக்கிறணும். அடுத்தாக்கள் அடுத்தவங்களை கிண்டல் அடிக்கிறது, நம்மகிட்ட கொஞ்சம் வசதி இருக்குங்கிற ஒரு 12 விளைய போட்டிருப்பா, அது ஒன்றும் ஒரு பித்தளையில அல்லது இந்த இப்ப என்னமோ ஒன்று வருதுல, இப்ப என்னமோ வருது ஒரு இப்ப தங்க மாதிரி கவரிங், கவரிங் அந்த அதுல ஒன்று ரெண்டு போட்டிருக்கோம். ஏழையே என்ன செய்யும்? அதுவே என்ன கவரி போட்டு கவரி போட்டிருக்கா? நான் அவ்வளவு தங்கம், அவ்வளவு முத்து பவளம் ரத்தினங்களை போட்டிருக்கோம் நாங்க. அப்படியெல்லாம் பெருமை அடிக்காத, இறக்குறது ரப்பு கொஞ்ச நேரத்துல இறக்கிடுவோம். அல்லாஹு தஆலா சாதாரணமானவன் அல்ல. யா அய்யுஹல்லதீனா ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமி அஸா அன் யகூன கைரன் மின்ஹும் ஒரு ஆணும் ஒரு ஆடவரை நிச்சயமா கேடி கிண்டரடிக்காத பரிகாசம் பண்ணாத. அதனால அவன் நடக்கிறது பார்த்துட்டு இவடு நொண்டி நொண்டி நடக்கிறது. எப்படி எப்படி நொண்டி நடக்கிறது? அங்க பார்க்கவங்களை எல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கா வேண்டி. அதுக்கு பிறகு மூணாவது நாள் இவ கார்ல போகும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு பிறகு இவ காரை இப்படி வச்சு எடுத்துக்கிட்டு வரா, இப்படி ஒரு மாதிரி. அதுதான் அல்லாஹ் செய்த வேலை. போகிக்க சிரித்தவன் சிரிக்கப்படுவார். அல்லாஹ் சும்மா அடங்கு அடங்கு அடங்கணும். அதனாலதான் கேட்டான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அவர் வலா நிசாவும் மினிசாயின் ஐயக்குன்ன ஹயரம் மின் உன்ன. ஒரு பொம்பளையை பார்த்து இன்னொரு பொம்பளையை கேரி பண்ண வேண்டாம். நல்லா அடக்கமா இருங்க. அல்லாஹ் உயர்த்திடுவான் ரொம்ப. மணி அதிர்ச்சா நேரம் இருக்கோ? நான் பயப்பட மாட்டேன். அப்ப இதுவரைக்கும் முடிக்கணும், இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு. அப்படியோ பேசிக்கலாமா? அப்ப நீங்க எல்லாம் கண்ணை திறந்துகிட்டு இருக்கீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அல்லா உங்களுக்கு ரஹமத் செய்வானாக, அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தை தருவானாக, உங்களுடைய கடன் தொல்லைகளை நீக்கிடுவானாக, பொருளாதாரம் வளர்த்து நீங்க எந்த நோக்கத்தில் வந்தீர்களோ அந்த ஆக்க பணிகளை நிறைவாக ரப்புல் ஆலமீன் செய்தருவானாக. உங்களுடைய வீடுகளிலே தேங்கியிருக்கின்ற குமர்களுக்கு ரஹ்மானை பெற்றெடுத்து தாயும் தந்தையும் எப்படி கண்ணீர் விடைத்து திரை மறைவிலே என் பிள்ளையினுடைய கற்பு காக்க வேண்டும் என்று கண்ணீர் விடுகின்றார்களோ, உரிய நேரத்தில் அதற்கு திருமணம் நடக்க வேண்டும் வழி செய்து கேட்கின்றார்களோ, அந்த திருமணங்கள் எல்லாம் நடக்க தோல்வி செய்வார். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, தூங்காதியா? தூங்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிற கூடாது. ஆமா, அதுக்கு பிறகு சாட்டையை பிடிச்சோம்னா ஓடி போயிருவீங்க. சரி, அதுக்கு அடுத்து தாய்மார்கள்ட்ட வரேன். எல்லாருமே தாய்மார்களே, நீங்க அடுத்து இதே மாதிரி உள்ள பழக்க வழக்கங்களில் மாறி கேசி வைக்கிறது இது கூடாது. கணவனையும் கொஞ்சம் மதிக்கணும். நான் இப்ப உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டேன், உங்களுக்கு முத ஐஸ் வச்சேன், இப்ப தான் உங்களை பிடிக்க போறேன். அதனால அப்படி ஒரு மாதிரி பிடிச்சிட மாட்டேன் நான் சொல்லியிருக்கேன்ல விஷயம் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன், தாய்மார்கள் ரொம்ப கணவனுக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடங்க. வீட்டுக்கு வந்த உடனே கடலை உடைக்காதிய. டிவியில உட்கார்ந்து இருந்துகிட்டு அவர் பாலெல்லாம் வேலை பார்த்துட்டு அப்புறாணி கணவர் வராரு. அங்க ஆயிஷா என்னங்க, ஒரு சம தண்ணி எடுத்துட்டு வா, காலில் என்னமோ ஒட்டிருச்சு, வெளியே கழுவுனாத்தான் வரலாம், இல்லைன்னா நீ வீட்டை பூராவும் கழுவணும். அவளும் அங்க பலதியா வந்திருக்கு. பலதியா எதுவும் இருக்கா வீட்டுல பிள்ளைய? அதனால அப்படி சொன்னா இங்க யாரும் இல்லை. அது பரவாயில்ல, ஒட்டா கழுவிக்கலாம். நான் இப்ப டிவியில எப்படி மிங்கி கிடக்க, இது ஒண்ணும் தெரியாம என்ன இப்படி இது பத்தாம் பசிரி மாதிரி இருக்கிய, வந்து உள்ள அங்கதான் தண்ணி இருக்கு, போய் கழுவுங்க அப்படின்னு சொல்லப்பட. கைஸ் பின் சாத், தாயே கேளு, கைஸ் பின் சாத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹீரா என்ற நாட்டுக்கு சென்றிருந்தார்கள். அங்கே சென்று விட்டு வாணிப விஷயமாக வியாபாரத்திற்கு அங்கே மாபெரும் அதிசயத்தை கண்ட ஹதரத் கைஸ் பின் சஹத் அலி வீட்டுக்கு வந்து சொன்னார், மதீனா மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். யார சுலல்லா அத்தைத்துல் ஹீரத்த, நான் ஹீரா என்ற நாட்டுக்கு சென்றேன். அங்க உள்ள மக்களை எல்லாம் பார்த்தேன். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அவருடைய தலைவர்களுக்கு தலை வணங்குகின்றார்கள், சஜதா செய்கின்றார்கள். நான் அந்த நிலையை பார்த்தேன். அப்பொழுதே முடிவெடுத்தேன், மனித குலத்திலே ஒருவருக்கு சஜதா செய்யலாம் என்று இருந்தால் சையதுல் அம்பியா நீங்கள் தான். நீங்க தான் சஜதா செய்யப்படுவதற்கு தகுதியானவர்கள். உங்க காலை நீட்டுங்க, நான் ஒரு சஜதா செய்யட்டும். அப்ப ரசுல்லா கேட்கா, இப்ப உள்ள தலைவர்கள் சேகுமார்கள் பெரிய உக போக்குவரத்துனா சொல்லுவாங்க நல்ல நீட்டி நல்ல நக்குன்னு. எனக்கு இவ்வளவு உயர்வு இருந்திருக்குன்னா அப்ப நானே தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், அதனால என்ன மாதிரி செய்யணும் சொல்லுவா? அவ சொல்லல, அப்படி சொல்லல. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கத் கான லக்கும் பி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஒரு நற்செயல் உண்டுமானால் உங்களுக்கு நேரிய வழி சீரிய வழி இருக்கிறது, சீரான வழி நேரான வழி இருக்கிறது என்றால் அது பெருமானார் அவர்களிடத்தில் தான் உண்டு, வர யாரிடத்திலும் கிடையாது என்று எந்த பெருமானை பற்றி அல்லாஹ் போற்றி சொன்னானோ தன்னுடைய அருள் வேதத்தில் ஒரு வேதவெறி அந்த பெருமானார் அல்லாஹ் சொன்னாங்க. சரி, இப்படி செய்யக்கூடாது. நான் கேட்டாங்க இவட்ட, சரி அப்ப நான் மௌத்தா போயிட்டேன். மௌத்தா போனதுக்கு பின்னால என்ன கொண்டா அடைக்கிட்டாங்க கபர்ல. நீ அந்த பக்கம் நடந்து ஒரு நாளைக்கு வந்துகிட்டு இருக்க, வரும்போது என் கபருக்கு நீ சஜதா செய்வியா அப்படின்ன உடனே அப்ப அவரு சொன்னாரு, கைசு பண்ண செய்து அதுதான் நடக்காதுன்னாரு. உங்க கபருக்கு நான் சஜதா செய்ய மாட்டேன். அப்படியா, அப்ப நீ இப்ப சஜதா செய்ய வேண்டாம் என் காலில் என்று சொல்லிவிட்டு, பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், லோ குந்து ஆமுர் அஹதன் ஐ யஸ்ஜுதலி அஹதின் லஅமர்த்துல் மர்அத அன் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா. ஒரு சிருஷ்டி ஒரு சிருஷ்டியை வணங்கலாம் என்று இருந்தா, இப்ப மாருக்காக்காக நான் தொழலாம் இருந்தா, அவ என்ன தொழலாம் என்று இருந்தால், நிச்சயமாக ஆணினத்தை பூரா ஆணினத்துக்கு பெண்ணினத்துக்கு பூரா கட்டளையிட்டிருப்பேன், உங்களுடைய கணவனை நீங்கள் தொழுங்கள், அவங்களை சஜதா செய்யுங்கள் சொல்லியிருப்பேன் என்று சொல்லார்கள். சங்கைக்குரியவர்களே, ஹதரத் பெருமானார் சொல்லார்கள், என் அருமை தாய்க்குலமே கொஞ்சம் எண்ணி பாருங்க, கணவனை மீறி பேச வேண்டாம், அவரை கொஞ்சம் கடினமான கர்ண கொடூரமான முங்கர்ணிக்கிற மாதிரி முகத்தை சுருட்டி ஒரு பார்வை பார்க்காதீங்க, ஆனா முங்கர்ணிக்கிற அதை விட கொடுமையாக பார்க்கின்ற ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் வேதனைப்படுவீர்கள், அதற்குத்தான் உங்களை உங்க மேல உள்ள இரக்கத்தினால் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், உங்களை பேணிக் கொள்ளுங்கள். இப்ப கணவனுக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் கடமையாற்ற வேண்டியது இருக்கிறதால், கணவன் வந்து காலமெல்லாம் வாழ்ந்தீங்க, அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, படுக்கையில் படுத்திருக்கிறார் கணவன், படுக்கையில படுத்திருந்தா கணவன் எந்த அளவுக்கு அவருடைய எந்த மனித உறுப்புகள்ல எந்த உறுப்பையும் அவர் அகற்ற முடியாது, உங்களுடைய அதாவது உதவி இல்லாமல், நீங்க தான் பார்த்து தூக்கி வைக்கணும், காலோ வைக்காது, இப்படி இருக்காரு. இந்த நிலையில் தாய்மார்களே கவனமா கேளுங்க, இங்க அம்மாமார்களே நல்லா கேளுங்க. அப்ப வந்து அந்த நேரத்தில் அந்த கணவனுடைய ரெண்டு மூக்கு துவாரத்துல ஒரு துவாரத்துல சீடும் சலமும் அடியுது, இன்னொரு பக்கத்துல ரத்தம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப இந்த அம்மா அவருக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல தாய், பணிவிட செஞ்ச உடனே இது ரெண்டும் வடிஞ்சு வரப்போகுது, கொஞ்ச நேரம் ஆனா உள்ள வாய்க்குள்ள வந்து வடிஞ்சிரும், அங்க பக்கத்துல இருந்து ஒரு துணி துண்டு துண்டையோ பஞ்சை எடுக்க முடியாது சுத்தம் பண்ணதுக்கு. இந்த அம்மா உள்ள போய் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பஞ்சு துண்டோ பழைய துணியோ எங்க இருக்கிறதோ அங்கு சென்று எடுத்து வருவதற்கு முன்னால் உள்ள வடிஞ்சு வாய்க்குள்ள போயிருமோ என்ற பட்சத்தால் உடனே அந்த தாய் என்ன செஞ்சது தெரியுமா, உடனே தன்னுடைய நாக்கால அப்படியே துடைத்தது, நாக்கை ஒரு பஞ்சு துண்டாக பஞ்சாக ஒரு துண்டு துண்டிய பழைய துண்டாக நினைத்து துடைத்து அவருக்கு உள்ள வயிற்றுக்குள்ள போயிடாம வாய்க்குள்ள போயிடாம வெளியே போய் துப்பி எடுத்துட்டு வாய சுத்தப்படுத்திக்கிறது. லவ் அன்ன ரஜுலன், லவ் அன்ன ரஜுலன், ஒரு மனிதன் சால மின் அஹதி மின் ஹரஹி தமுன் வ மின் அல்லாஹரி சதீத், ஒரு இடத்துல ரத்தம், அந்த ரெண்டு துவாரத்துல ஒரு இடத்துல ரத்தம் ஒரு சீழ் ஓடுது. ஃபலஹிஸத்துஹுல் மராத்து, பெண்ணே அந்த நாவால் அதை துடைத்தாள், நக்னால லஹிக்கனா நக்னா மசகனா தடவுனா மசக தடவுறது, லஹிக்கனா அது நக்கிறது, லஹிக்க லஹிக்கனா நக்கிறது, மசக துடைத்தான், லமச தொட்டான், அப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வார்த்தை இருக்கிறது, வரையறுக்கப்பட்டு தான் திருக்குர்ஆன் இறங்கி இருக்கிறது, அதன் முறையோடு அர்த்தம் சொல்ல வேண்டும், அதோடு நின்று கொள்ள வேண்டும் என்ற இலக்கிய இலக்கணத்தை சொல்லி தந்தது இஸ்லாம். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிஸத்துஹு லஹிஸ லஹிஸத்துஹுல் மர்அத்து, பெண்ணு அப்படி தன் வாயால் துடைத்தாள், ஒரு துடைப்பமாக இதை கடைக்கிட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல, அதனால நக்கிறதல்ல உள்ள முழுங்கறதல்ல, அப்படி செய்தாலும் என் அருமை தாயே தன்னுடைய கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அந்த தாய் ஆற்றவில்லை என்று ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். நான் இதுக்கு மேல என்ன சொல்லுறது, நீங்க நல்ல அறிவாளி, நீங்க சிந்திக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கான், உங்கள பல பட்டதாரிகள் இருக்கின்றீர்கள், சட்டம் புரிந்திருக்கின்றீர்கள், கணவனுக்கு திட்டங்களை வகுத்து தருகின்றீர்கள், நீங்கள் நிச்சயமாக கட்டாயமாக தெரிந்திருப்பீர்கள், மாரூப் காக்காவுடைய ஒவ்வொரு முழங்களும் விளங்கலும் உங்களுடைய ஒழுக்கத்தின் சிகரமாக உங்களை ஒரு சின்னமாக ஆக்க வேண்டும், பின்னப்படுத்தக்கூடாது என்ற திண்ணமான எண்ணத்திலேதான் இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு பாடுபடுகிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கப் போகின்றேன், அது உங்களுக்கு தேவையானது. தாய்மார்களே, நீங்க பிள்ளைகளே அல்லாஹுத்தால ரெண்டு செல்வம் தந்திருக்கான், ஒன்னு பொருள் செல்வம், இன்னொன்று குழந்தை செல்வம். இந்த ரெண்டு செல்வத்துல உயர்ந்த செல்வம் எதுன்னா குழந்தை செல்வம் தான், பொருள் செல்வம் அல்ல. நீங்க அப்படி நினைக்காதீங்க, பொருள் இல்லாதவங்க அப்படி ஒரு ஆசையுடன் நினைப்பீங்க, அது அல்ல. அல்லாஹ் நமக்கு அப்படி தரலையே இப்படி தரலையேன்னு நீங்க ஒன்னும் நினைக்க வேண்டாம், அப்படியெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அல்லாஹு தாலா பொருள் செல்வத்தை விட குழந்தை செல்வம் தான் உயர்ந்தது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏழு அடுக்கு மாடிகை தந்தான், கலில்லா காரை தந்தான், அதை தந்தான், இதை தந்தான், தொப்பு துறவல் எல்லா வசதியும் இருக்கு. ஆனா குழந்தை இல்லைன்னு சொன்னா நீங்க அவங்க முகத்தை இவங்க பார்க்கும் இது பார்க்கும் அது மாதிரி எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? புரசை வாக்கத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால தொடர்ந்து சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் ரபீலுவல் பேசினேன், நிசாம் தியந்தரத்து பள்ளியில 12 நாள் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லையா, அப்ப அந்த பிள்ளை குழந்தை இல்ல, அவரு சேட்டு, அவங்க என்ன சொல்றாங்க, சேட்டு வகைறாவான், பெரிய தொழில். அந்த புள்ள பிறந்தவருக்கு பேர் வைக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஆளின் சாமி நாளைக்கு சோறு திங்க வரும்போது கூட்டிட்டு வாங்கன்னு நிசாம் தியந்தரத்துட்ட சொன்னாங்க. அவங்க என்ன கூட்டு போனாங்க, அங்க போனேன். போயிட்டு கொஞ்ச நேரம் பேசுங்க சேர்த்து பேர் சூட்டு விழாவில் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப அந்த பேர் சூட்டு விழாவில் பேர் எப்படி வைக்கணும், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அது முறப்படி என்னங்கிறதெல்லாம் பற்றி அப்படி பேசிட்டு வந்தேன். அப்போ ஒரு கவிஞன் சொன்னான், நிட்டு சொன்னேன், ஒரு தமிழகத்து கவிஞன் சொன்னான், அதுவும் கோப்ப கவிங்க, நல்லா சொல்லியிருக்கான். மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீ ஆகுமா. யாரு இந்த அவர் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரு வச்சிருக்கவர அத்தா இல்ல, பிள்ளையோட அத்தா இல்ல, அவ அண்ணன். யார் அண்ணன்? அந்த புள்ள பெத்தவர் இருக்காருல்ல, அவ அண்ணன், பெரியத்தா, அந்த பிள்ளைக்கு பெரியத்தா, அவர் கையில வச்சிருக்காரு. கூட்டம், பெரிய ஹால், பெரிய பங்களா, கார்கள் நூற்று கணக்கில் நீக்கி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி பாடும்போது நான் அப்ப சொன்னேன், அவன் சொன்ன கவிதையே, மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மழை ஒரு நாளில் தேனாகலாம், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீ ஆகுமா, அம்மாவென்று அழைக்கின்ற தேயாகுமா. அப்போ பிள்ளையினுடைய அருமை எப்பவும் தெரியும். அதனாலதான் சல்லாரசன் சொன்னார்கள், அல் வலது ரைஹானுல் ஜன்னா சித்துன்யா சுரூர் குஃபில்லாஹிரத்தினூர். குழந்தைகள் யார் தெரியுமா, அவர்கள் சுவன மலர்கள். நம்ம சாதாரணமான இந்த ரோஜா போயும் இந்த பிச்சு போயும் இதையும் பார்த்த உடனே இந்த இது மாதிரி பார்த்த உடனே அதை எத்தனை தடவை நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். அப்ப இது சுவன மலர்களான் குழந்தைகள், அதை முத்தமிடுறதுக்கு சல்லா அலை செல்லாம் அந்த குழந்தைகள் சாதம் அல் வலது ரைஹானுல் ஜன்னா சித்துன்யா சுரூர், இங்க ஒரு மகிழ்ச்சி. நாளை கொபில்லாகரத்தினூர், நாளை மறுமையிலே பிரகாசம் என்று வர்ணித்தார்கள். அந்த குழந்தைகள் வீட்டுல இருக்கணுமா இல்லையா, அந்த குழந்தைகள் அப்படி. சரி, இப்ப நான் எதுக்கு சொல்லுவேன், ஆக அல்லாஹு தாரா உங்களுக்கு பெண் குழந்தையும் தாரா, ஆண் குழந்தையும் தாரா. அப்ப வீட்டுல பிள்ளை இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும், அங்க இருந்து கவலையோட அத்தா வருவாரு. இப்ப பச்சிளம் குழந்தையா இருக்கும், 2 வயசு ஒன்று இருக்கு, உடனே சந்தோஷமா அங்க இருந்து வந்த உடனே அப்பா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அவர் களைப்பு எல்லாம் போயிரு. எல்லாம் என் பிழைப்பில் எத்தனை நீ சிரமத்தை வைத்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சியை என் இல்லத்தில் கொடுத்தாய் என்று நிச்சயமாக இறைவனை போடுவான். எனக்கு ஒரு பேத்தி, என் மகன், எனக்கு 2 மகன்ல இந்த ஒரு மகன் இஸ்மாயில், இன்னொரு மகன் இன்னொரு முஸ்தபான், அவனுக்கு 3 வயசுல ஒரு மூத்த பிள்ளை இருக்கு. அது காலையில எந்திரிச்சோம், நான் சுகு தொழுதுட்டு அதுக்கு முன்னால தொழ வேண்டியது ஓகிட்டு இருக்கேனால கொஞ்சம் தூங்குவேன். தூங்கினோடனே அது எந்திரிக்கும், எந்திரிச்சோன்னா கட்டில முன்னால படுத்திருப்பேன். வந்தோடனே என் கண்ணை இப்படி தோண்டி இப்படி திறந்து பார்ப்போம், தூங்கினோடனே நான் திறக்க மாட்டேன் அப்படி. அதனால ஒரு பாட்டு பிடிக்கும், கொல்ல பக்கம் போவாதே, கொல்ல பக்கம் போவாதே அப்படின்னு சொல்லும். நான் கண்ணை துறக்காம வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் திறந்து பார்க்க முயற்சி பண்ணும், கண்ணை பிக்கும் அடிக்கும் எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கண்ணை முடிக்கிட்டு கொல்ல பக்கம் போவேன், கொல்ல பக்கம் போவேன். அங்க பக்கத்துல விசிறி கிடக்கும், எடுத்து 2-3 சாத்து என்ன சாத்தி விட்டுரும். இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. அல்லாஹ் தாலா அது குழந்தையை பெற்றெடுத்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த மன மகிழ்ச்சியை கொடுத்த ரப்பை நாம் ரொம்ப புகழ வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ பேர்கள், எத்தனை மருத்துவம், எத்தனை டாக்டர், எத்தனை தருகாவில் போய் நின்று அழுகுறது, எத்தனை பேர் அங்கே புள்ள கொடுக்காருன்னு எங்கள் அவுளியாக்குமார் எப்படி பேசினானுங்க, எவ்வளவு ஈமான பறி உடுத்து தெரியுது. அதெல்லாம் தலைப்புகள் வேற, பல மணி நேரங்கள் ஆற்றுகின்ற உரை, குந்தானியை எடுத்துருவேன், ஆனால் அது வேற. சரி, அது போட்டு இப்ப தாய்மார்களே நான் சொல்லுவது, உங்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுத்துருக்கான், எல்லா பெண்ணையும் தந்திருக்கான். பெண் மக்களை நீங்க வயசு வருது, வயசு வைக்கிய, நல்ல வளைக்கிய, படிக்க வைக்கிய, பட்டதாரி ஆக்கிய, அதுக்கு கல்யாண நேரம் வருகின்ற போது என்ன செய்யணும் என்பதை பெரிய பேரறிஞர், இஸ்லாத்தினுடைய பேரறிஞர் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாரை சொல்லுகின்றார். ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாட்ட ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவருடைய முரீது வந்து சொன்னாரு, இமாம் அவர்களே, எனக்கு ஒரு அழகிய மகள் இருக்கின்றாள், நான் ஒரு செல்வச்சீமான், எனக்கு எல்லாம் இருக்கிற, நான் செல்வந்தனாக இருக்கின்றேன், என்னுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு பட்டதாரி வருகின்றான், சட்ட மேதை வருகின்றான், வணிகப் பெருமகன் வருகின்றான், விவசாயி வருகின்றான், அலுவலகத்தில் இருக்கிறவனை எல்லாம் வரான். நான் யாருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என் மகளை யோசனை சொல்லுங்கன்ட்டு ஆசான்ட்ட கேட்டாரு. அப்ப ஆசான் சொன்னாங்க, அசந்த சரி மின்மை எத்தில்லா அல்லாத எவன் பயந்திருக்கின்றானோ தக்குவா என்ற கேடயம் எவன் தரித்திருக்கிறானோ அவனுக்கு பார்த்து கொடு. அப்படி கொடுத்தா இன்னகப்பகா அவன் பிரியப்பட்டால் உன்னுடைய மகளை அக்கிரமகா அவளுக்கு உரிய மரியாதை இல்ல, மரியாதை இல்ல, என்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பான் பிரியப்பட்டுட்டான்னா. சரி அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில சில வேற்றுமைகள் சண்டை வரத்தனை செய்யும். அப்படி வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள்ல அபகலா அவன் மேல கோபப்பட்டு விட்டால் பலம் கடு கடவேனும் அனிதம் செய்ய மாட்டான். காரணம் அவன் தரித்திருக்கின்ற ஆடை தக்குவா என்ற இறையச்சத்தினுடைய ஆடை, அல்லாவின் வேத வரிகளும் மன்னரால் அவர்கள் நடந்து காட்டிய சட்டமும் அவனுக்கு முன்னால கட்டாயமாக அவனை பாதுகாக்கும் என்று ஹசந்த சரி சொன்னார்கள். ஆனால் பெருமானார் சல்லாரிசன் சொன்னார்கள், என் அருமை தாயே உன்னுடைய மகளை நீ கண்ணும் கருத்துமாக நாலு சுவற்றிற்கு இடையே நீ படித்து அந்த மகளை வளர்த்து பட்டதாரியாக ஆக்கி அப்படியே தன் ஈர கொடுந்தாக வளர்த்த பிள்ளையை நீ எப்படி திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதை பொய்யே உரைக்காத சாதிக்குல் அமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்நிக்காஹு ரிக்கும், திருமணம் என்பது கொத்தடிமைத்தனம். எப்படி கொத்தடிமைத்தனம், ஒரு காலம் இருந்தது அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சா அவ புருஷன் பகல்லாம் போய் வேலை பார்க்கணும், அந்த பொம்பளைய கொண்டுட்டு வந்து அவனுக்கு ராத்திரி வந்தோடனே வெண்ணி போட்டு அவனை குடுப்பாட்டி அவனுக்கு சோறாக்கி எல்லாம் கொடுக்கணும். அவன் அவளுக்கு கட்டுப்பட்டு கிடக்கணும், அந்த பெண்களுக்கு அவளுக்கு சிரமப்படுத்தணும், அடிப்பா உதவியும் வாங்கிக்கிறனும் எல்லாம். ஆனா இப்ப அப்படி அல்ல. காரணம் இப்ப வரதட்சணை என்பது அது மேல ஏறிட்டதுனால இப்ப இந்த அம்மா அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்கு, எங்க அத்தா நீ சாமானியம் என்ன நினைச்சுக்கிற வேண்டாம், எங்க அத்தா 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கா, கார் கொடுத்திருக்கா, இருக்க ஊடு எங்க ஊடு யாவம்மா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நீனு ஒரு ஆம்பளைன்னு சொல்லியோ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ. அவளை பற்றி எடுத்தோம்னா அதெல்லாம் வேற, அது குந்தானே எடுத்துப்படுவேன். அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கருத்து எத்தனை. நான் தான் இங்க ஒரு என்னை இப்படி கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு 3 வருஷம் பேசிக்கிட்டே இருப்பேன், என் வயது இப்ப சரியில்லை, அதுதான் வேற ஒண்ணு இல்ல. அதற்கு அங்க பேசணும், எங்கேயும் பேசுவேன், எதையும் பேசுவேன், எந்த தலைப்பும் பேசுவேன், ஆணவத்துல இல்ல. அம்மாவினு சிறப்பிக்க பகத்தி அல்லாஹ் எனக்கு கொடுத்தாரும் எனக்கு என் உடல் நிலை அப்படி சரி வரல. சரி பர சொல்லா சொல்லாங்க பாருங்க தாய்மார்களே, அன்னைக்கா திருமணம் என்பது கொத்தடிமைத்தனம். அப்பவும் கொத்திக்கிட்டு இருந்தாக, யாரு இவங்க ஆம்பளா பொம்பளை கொத்தனா, இப்ப பொம்பளை பார்த்து இவ்வளவு கொத்திக்கிட்டு இருக்கா. சரி இப்போ அடுத்து சொல்லுவாங்க அன்னைக்காக இருக்கும். இப்ப நம்மளை பார்த்து எல்லாம் அத்தாவை பார்த்து வாப்பாவை பார்த்து உமாவை பார்த்து ரெண்டு பேருக்கும் சொல்லா சொல்லுவாங்க, பல் எந்துராக துக்கும், பல் எந்துராக துக்கும், உங்களில் ஒவ்வொருவரும் ஆழ்ந்து கவனிக்கவும். மவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாலே ஆழ்ந்து கவனிக்கணும், அவன் மாப்பிள்ள யாரு, வரப்போற மருமக யாரு, அவன் எப்படி இருப்பான், அவன் குணம் எப்படி, அவன் ரவுடியா, அவன் குடியாரனா, தண்ணி வாராவா, அவன் எப்படி ஆவான் என்பதெல்லாம் முதல் நல்லா பார்த்து அவன் அண்டைய ஒண்டி அவன் சுத்தத்தை எல்லாம் கேட்டு கொடுங்க. பிற ஊரு சிரிக்கும் பஞ்சாயத்து வச்சிருவா, அது முன்னாலே நல்லாவே தெரிஞ்சு தெளிந்து விரிவாக அதுக்கு பிறகு நீங்க கொடுங்க என்று சல்லார் செஞ்சாங்க. பல்யந்தூர் ஆகாதுக்கும் ஐன எல்லவு கரீமத்தகு, கரீமான்னு சொன்னா கண்ணுக்கும் அரபியில சொல்லுவாங்க, கண்ணுக்கும் சொல்லுவாங்க கரீமான்னு, கண்ணியமானவளுக்கும் சொல்லலாம். அப்ப தன்னுடைய மகள் தன்னுடைய வீட்டில் தன் மகளாக திருமணத்திற்கு முன்னால் கண்ணியமாக நாம் நடத்தினோம், கண்ணான மகளாக கண்ணியமாக நடத்தினோம், எதை உடைச்சாலும் உடைச்சிட்டியோ பரவாயில்ல மோள அப்படின்னு சொல்லுவோம். மாமியா வீட்டுல அப்படி இருக்காது, ஆமா மாமியானா புடிச்சாங்கன்னா அவன் மாமியாவை பற்றி நிறைய கதையெல்லாம் இருக்கு, சிலர் போயிட்டு போகுது. இப்ப இதோட நிறுத்திக் கொள்ளும் ஆகிருதாவானா நிலந்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This